ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد مبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها بامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் எந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முழுமையான முறையிலே கடைபிடித்து நடக்க வேண்டியும் எவைகளையெல்லாம் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் நூற்றுக்கு நூறாக தவிர்ந்து கொள்ள வேண்டியும் அல்லாஹுடைய தக்குவா என்ற இறை எச்சத்தை கொண்டும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தையும் நசீகத்தையும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையினுடைய உண்மையை, இதனுடைய அர்த்தத்தை, இதனுடைய நோக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் எப்பொழுது நிறைவேறும் என்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் அல்லாஹுக்காக வேண்டி வாழும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். எதை செய்தாலும் படைத்த இறைவனுக்காக, இந்த படைத்த ரப்புக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். அவனுக்காக வேண்டியே நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அமல்களும் ஆக வேண்டும். நாம் தொழுகையில் நிற்கும் பொழுது முதலாவது அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய வாக்கு மூலம் அதுதான், இன்ன சலாத்தி ஒனுசுக்கி ஒமஹையாய ஒமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீ, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் இவை அனைத்துமே ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹுக்கே சொந்தமானது என்று அல்லாஹுக்கு முன்னால் நின்று கொண்டு வாக்குமூலம் கொடுக்கிறோம். இது நம்முடைய வார்த்தையில் முடிந்து விடாமல் வாழ்க்கையில் வர வேண்டும். உண்மையிலேயே நமது அமல்கள் எல்லாம் அப்படி இருக்கிறதா? நாம் அல்லாஹுக்காக வேண்டித்தான் அவை அனைத்தையும் செய்கிறோமா? மன தூய்மையோடு நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதா? இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் எதை செய்தாலும் படைத்த ரப்புக்காக வேண்டி செய்யும் பொழுது அல்லாஹுவிடத்தில் அதற்கு மதிப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுவிடத்தில் அவனுடைய நியத்தை கொண்டுதான், அவனுடைய எண்ணத்தை கொண்டுதான் அந்த அமல்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய அமல்களை செய்தாலும் எண்ணம் பழுதானதாக இருந்தால், எண்ணம் பிழையானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விடும். இதற்குத்தான் இஹ்லாஸ் என்று சொல்கிறோம், மன தூய்மை என்று சொல்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு தௌஃபீக். அல்லாஹ் எனக்கும் அதை வழங்க வேண்டும், நம் அனைவருக்கும் அதை கொடுக்க வேண்டும். இஹ்லாசுடன் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே, இதுதான் இந்த மனிதனுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் கண்காணிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் அல்லாஹ லா யம்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாகின் யம்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய பொருள்களையோ பார்ப்பதில்லை. அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். நம்முடைய அமல்கள் எந்த அளவுக்கு உயர்வானதாக இருக்க வேண்டும் என்றால், உள்ளத்தில் எந்த அளவுக்கு நீயத் உயர்வானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு அமல்கள் உயர்வானதாக இருக்கும். சஹாபாக்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக இருந்தது. அவர்கள் தொழக்கூடிய 2 ரக்அத்து தொழுகை நாங்கள் தொழக்கூடிய 1000 ரக்அத்து தொழுகையை விட உயர்ந்ததாக இருந்தது. ஏன்? அவர்களுடைய அந்த உள்ளத்தில் இருந்த நீயத், அந்த இஹ்லாஸ் என்ற பரிசுத்தமான தன்மை. ஒரு மனிதன் ஒரு சின்ன அமலை செய்கிறான், ஆனால் இஹ்லாஸோடு செய்கிறான், அதனுடைய விளைவு மிகப்பெரிய விளைவாக இருக்கும். ஒரு மனிதன் பெரிய அமலை செய்கிறான், இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால், மன தூய்மை இல்லை என்றால், உலகத்தினுடைய நோக்கத்திற்காக வேண்டி செய்தால், அது பெரிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லாமல் போயிடும். ஹதீஸிலே பல உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தவறான நடத்தையுடைய ஒரு பெண்மணி ஒரு சின்ன அமலை செய்தால், ஆனால் உள்ளத்தில் அவளுக்கு ஒரு இஹ்லாஸ் இருந்தது, நல்ல எண்ணம் இருந்தது, அதனுடைய விளைவாக அவள் சொர்க்கத்துக்கு போனால், அவள் செய்த அமல் என்ன? பாலைவன பகுதியில் நடந்து போய் கொண்டிருந்த அவளுக்கு தாகம் ஏற்படுகிறது, கிணற்றிலே தண்ணீரை குடிக்கிறாள், குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு பார்த்தால் ஒரு நாய் தாகத்தால் துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பெண்மணியினுடைய உள்ளத்தில் வந்தது, இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு தானே, நான் பட்ட கஷ்டத்தை போன்று அதற்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதே, ஒரு இரக்கம். அல்லாஹ்வுடைய மஹ்லூக்கின் மீது ஒரு அற்பமான படைப்பு, ஒரு அசுத்தமான படைப்பு, இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த உள்ளத்தில் இரக்கம் ஏற்பட்டது, அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கிறதே என்று அவள் தண்ணீரை எடுத்து கொடுக்கிறாள். இது ஒரு பெரிய வேலை அல்ல, ஆனால் அல்லாஹ் உள்ளத்தை பார்த்தான், அந்த பெண்ணுக்கு தௌபாவுடைய நசீபை கொடுத்தான், சுவர்க்கத்தின் பெண்மணியாக ஆகிவிட்டால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ் இது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹிஜ்ரத் என்ற ஒரு பெரிய அமல் இருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறது, தீனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, தீனை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி, தங்களுடைய உயிரை பணயம் வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. இன்றைக்கு போற மாதிரி பாதை அன்றைக்கு இருக்கல்ல, பயங்கரமான கரடுமுரடான பாதை, மிக தூரமான பாதை, உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் போக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹிஜ்ரத்துக்கு போகக்கூடிய நேரத்திலே 3 நாள் மறைந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஹிஜ்ரத் ஒரு மனிதர் செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு ஹிஜ்ரத் நடந்தது. எதற்காக வேண்டி? ஒரு பெண்ணை மணமுடிப்பதற்காக வேண்டி போனார், ஒரு பெண்ணை நிக்காக செய்யறதுக்காக வேண்டி போனார். உம்மு கைஸ் என்ற பெண்மணி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க, அவங்கள போய் நிக்காக செய்யறதுக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டமான ஒரு அமலை செய்திருக்கிறார், ஆனால் உள்ளத்திலே அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற நோக்கம்தான் இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹுக்காக ரசூலுக்காக ஆகுமோ அதனுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும். ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, உலகத்தை அடைகிறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய அமலை செய்கிறார். அவிம்ராத்தின் யன்கிஹுஹா, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய அமலை செய்கிறார். ஃபஹிஜ்ரத்துஹு இலா மஹாஜர இலை, அவர் எந்த நோக்கத்தில் செய்தாரோ அதுதான் கிடைக்குமே தவிர அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த மரியாதையும் கிடையாது என்று சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் யாருக்காக வேண்டி செய்கிறோம்? இஹ்லாஸ் என்பது இல்லை என்றால், மன தூய்மை என்பது இல்லை என்றால், அல்லாஹுவிடத்தில் அந்த அமலுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மன தூய்மை வர வேண்டும், அதற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய கட்டளையும் அதுதான், ஒமா உமிரு இல்லா லியாபுதுல்லா முக்லிசீன லஹுத்தீன், அவர்களுக்கு ஏவப்பட்டது என்ன? அல்லாஹுவை வணங்க வேண்டும் இஹ்லாஸான முறையிலே, அவனுக்காக வேண்டியே. நாம் எந்த அமலை செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும், படைத்த ரப்பை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இஹ்லாஸ் மன தூய்மை என்றால் என்ன? நீங்கள் எதை செய்யும் பொழுதும் ஒரே ஒரு காரணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஒரே ஒரு காரணம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்பதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வேறு எந்த நோக்கத்தையும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் இஹ்லாஸின் மூலமாக அமல்களுக்கு மிக உயர்வு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே ஆக உயர்ந்த படைப்பு எது? ஆக வலுவான படைப்பு எது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைக்கிறான். இந்த உலகம் தண்ணீரின் மீது அமைக்கப்பட்டிருந்ததினால் உலகம் அசைந்து கொண்டிருந்தது. அல்லாஹு தஆலா அதன் மீது மலைகளை படைத்தான். மலைகள் படைக்கப்பட்டவுடன் உலகம் ஸ்தரமாக உறுதியாக நின்று விட்டது. மலக்குமார்களுக்கு ஆச்சரியம். ஃபஜிபத்தில் மலாஇக்கத்து மின் ஷிட்டத்தில் ஜிபால், மலையினுடைய அந்த சக்தியை பார்த்து மலக்குமார்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா ரப்பி ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினல் ஜிபால், யா அல்லாஹ், மலையை விட வலுவான சக்தியான படைப்பை நீ படைத்திருக்கிறாயா? அல்லாஹு தஆலா சொன்னான், ஆம், நான் இரும்பை படைத்திருக்கிறேன். இரும்பு ஆயுதங்களினால் மலைகளை சுக்குநூறாக மனிதன் உடைத்து விடுகிறான். அதற்கு பிறகு கேட்கிறார்கள், இரும்பை விட சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கிறதா? அல்லாஹு தஆலா சொன்னான், நான் நெருப்பு படைச்சிருக்கிறேன். நெருப்பின் உஷ்ணத்தினால் இரும்பை தண்ணியை போன்று உருக்கி விடலாம். நெருப்பை விட கடினமான படைப்பு இருக்கிறதா? நான் தண்ணீரை படைத்திருக்கிறேன். தண்ணீரினால் நெருப்பை அணைக்கப்பட்டு விடுகிறது. இப்ப மறுபடியும் கேட்கிறாங்க, தண்ணீரை விட சக்தி வாய்ந்த நல்ல வலுவாய்ந்த படைப்பு இருக்கிறதா? ஆம், நான் காற்றை படைத்திருக்கிறேன். பெரும் பெரும் கடல்கள் கூட காற்றினுடைய சூறாவளி காற்றினால் கொந்தளிப்பாகி விடுகிறது, பெரிய பேரலைகளை உருவாக்கி விடுகிறது. மேகங்கள் தண்ணீரை அந்த காற்றுக்கள் அடித்து செல்கிறது. காற்றை நான் படைத்திருக்கிறேன். மறுபடியும் மலக்குமார்கள் கேட்கிறார்கள், காற்றை விட சக்தி வாய்ந்த உன்னுடைய படைப்பு இருக்கிறதா? ஆம், நான் மனிதனை படைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட மனிதன்? மன தூய்மையோடு அமல் செய்யக்கூடிய மனிதன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எந்த அளவுக்கு மன தூய்மையுடைய மனிதன்? இப்னு ஆதம் தசத்தக பியமீனி யுஃபீஹா மின் ஷிமாலி. ஒரு மனிதன் தன்னுடைய வலது கரத்தால் கொடுக்கிறான், இடது கரத்துக்கு கூட தெரியாமல் கொடுக்கிறானே, இப்படிப்பட்ட மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே, அதுதான் என்னுடைய படைப்புகளில் ஆக சக்தி வாய்ந்த படைப்பு. ஏன்? உள்ளத்தில் ஷைத்தான் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். முதல்ல ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு மிகப்பெரிய விரோதி. அவன் எந்த நல்ல அமலையும் செய்யக்கூடாது என்றுதான் பார்க்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஷைத்தானை பற்றி சொல்லும் பொழுது, இன்னஹு, அந்த இன்ன ஷைத்தான லக்கும் அதுவன் ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, நீங்களும் அவனை விரோதியாகவே பாருங்கள். இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைது லா தரௌனஹும், நீங்க பார்க்கிறது இல்லை, அவனும் அவனுடைய பட்டாளங்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனை சைத்தான் எப்படியெல்லாம் வழிகெடுக்கணும் என்று நினைக்கிறானோ அப்படியெல்லாம் வழிகெடுக்கிறான். அதுல என்ன பாவங்களை அழகாக்கி காட்டுவான், நல்ல விஷயங்களின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவான். எனவே மனிதன் நன்மைகளை செய்யறதுக்கு சீக்கிரமா போறதில்லை, பாவத்துல மிக லேசா விழுந்துடுறான். ஒருவேளை ஒரு மனிதன் நல்ல உபதேசங்களை கேட்டு நல்ல விஷயங்களை விளங்கி நன்மையை செய்யலாம் என்று முயற்சித்தாலும் கூட உள்ளத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். மனிதனுடைய உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறான். நீ நல்ல ஒரு அமலை செய்கிறாய், ஒரு பெரிய தான தர்மத்தை செய்கிறாய், தீனுக்காக இவ்வளவு பெரிய வேலை செய்கிறாய், அல்லது இவ்வளவு பெரிய நீ ஒரு அமலை செய்கிறாய், உனக்கு ஒரு நல்ல ஒரு பிரதிபலம் கிடைக்க வேண்டாமா? உலகத்தில் ஒரு நல்ல மக்கள் உன்னை பாராட்ட வேண்டாமா? உன்னிடத்தில் உனக்கு மக்களிடத்தில் நல்ல பேர் வர வேண்டாமா? உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். மனிதன் செய்யக்கூடிய நேரத்தில், அமல் செய்யக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் உள்ளத்திலே ஊசலாட்டத்தை போட்டு அவனுடைய உள்ளத்திலே முகஸ்துதியை ஏற்படுத்தி விடுகிறான். நான் இன்னாருக்காக செய்ய வேண்டும், என்னுடைய அமல் இப்படி ஆக வேண்டும், என்னை பார்த்து மக்கள் பெரியவராக நினைக்க வேண்டும், என்னை மக்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து எனக்கு ஏற்பட வேண்டும், இந்த எண்ணத்தை அந்த ஷைத்தான் உள்ளத்திலே ஏற்படுத்தி விடுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹ்வஃபமா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் கஃபி அல்லதீ ஹுவ அஃபா மின் தபீபின் நம்ல், நான் உங்களிடத்தில் ரொம்ப பயப்படுறது என்னென்று சொன்னா மறைமுகமான இணை வைப்பு. மறைமுகமான இணை வைப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எறும்பு ஊறும் சத்தத்தை விட மிகவும் மறைவானதாக இருக்கும். எறும்பு ஊறுற சத்தம் எங்களுக்கு விளங்காது. அது மாதிரி அந்த சிறுக ஹபி என்று சொல்லப்படக்கூடிய மறைமுகமான இணை வைப்பு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நினைக்கிறோம் நல்ல அமல்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் நினைக்கிறோம் நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் எங்களை அறியாமல் அந்த ஷிர்குன் ஹபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மறைமுகமான இணை வைப்பை நான் மிகவும் பயப்படுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அது என்ன மறைமுகமான இணை வைப்பு? நான் செய்யக்கூடிய அமல்களினால் மற்றவர் என்னை பாராட்ட வேண்டும், மற்றவரிடத்தில் எனக்கு நல்ல எண்ணம் ஏற்பட வேண்டும், எல்லாரும் என்ன மதிக்கணும் என்ற எண்ணம் எங்களை அறியாமலேயே எங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுவது மிக ஆபத்தானது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இதை விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்கு வழி என்ன இருக்கிறது? துஆவை கற்று தந்தாங்க, துஆவை படிச்சு தந்தாங்க. அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அன் உஸ்ரிக பிக்க ஷைஅன் வ அனா அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். இந்த துஆவை நாம் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், நான் அறிந்து கொண்டே உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். என் அறியாமல் என்னை அறியாமல் ஏற்பட்டுவிடக்கூடிய இந்த மறைமுகமான இணை வைப்பிலிருந்து உன்னிடத்தில் மன்னிப்பை தேடுகிறேன். இந்த துஆவை நாம் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு, அல்லாஹுவினுடைய அன்பை பெறுவதற்கு இந்த அமல்கள் தான் காரணமாக இருக்கிறது. இந்த அமல்கள் அல்லாஹுக்கு விருப்பமானதாக அமையும் பொழுதுதான் அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் அடைய முடியும். நாம் செய்யக்கூடிய அமல் சிறியதாக இருந்தாலும் இஹ்லாஸான முறையில் செய்தால் அல்லாஹுவிடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு அது தரக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுவால் வழங்கப்பட்டது. இந்த உணர்வு நம்மிடத்தில் இருந்தால் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் அந்த இஹ்லாஸ் என்ற தன்மையை பார்க்கலாம். நான் செய்யக்கூடிய அமல்களினால் எனக்கு எந்த விதமான கர்வமும் மமதையும் ஏற்பட்டுக் கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா என்ற அந்த திக்ரை நாம் அடிக்கடி ஓதுறோமே, இந்த லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா இதனுடைய உண்மையான கருத்தை பற்றி விரிவுரையாளர்கள் சொல்லி தர்றாங்க. லா ஹவுல, எந்த பாவத்திலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது. ஒலா கூவத்த, எந்த நன்மைகளை செய்யறதுக்கும் எனக்கு சக்தி இல்லை அல்லாஹுடைய உதவியை கொண்டே தவிர. இந்த உணர்வு நம்மிடத்தில் வரணும். நாம நினைக்க கூடாது நான் பாவத்திலிருந்து பரிசுத்தமானவனாக இருக்கிறேன், நான் பெரிய நல்ல ஒரு பக்குவமானவனாக தக்குவாதாரியாக இருக்கிறேன் என்ற பெருமை நம்முடத்தில் உள்ளத்தில் வரக்கூடாது. அதே போன்று நாம் ஏதாவது ஒரு அமல் செய்துவிட்டால் நான் பெரிய அமல்களை செய்துவிட்டேன் என்ற எண்ணமும் வந்துடக்கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்ச உடனேயே முதலாவது சொல்லக்கூடியது அல்லாஹுவிடத்தில் மூணு தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று மூணு தடவை செய்வாங்க. என்ன பாவம் செய்திருக்கிறாங்க, எதற்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க? நமக்கு படித்து தருகிறார்கள், எங்களுக்கெல்லாம் படித்து தர்றாங்க. நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பெரிய அமல் செய்து விட்டோம் என்று, இது குறையுள்ளது. படைத்தரப்புக்கு முன்னால் இது ஒன்றுமே இல்லை. எவ்வளவு பெரிய நியமத்தை செய்திருக்கிறான் அந்த படைத்த இறைவன், அவன் எவ்வளவு உயர்வானவன், எவ்வளவு கண்ணியமானவன், அவனுக்கு அவனை நம்மால் நெருங்க முடியுமா? இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய கிருபையினால் தன்னுடைய கருணையினால் இந்த இபாதத்தினுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இப்படி நினைக்க வேண்டும் ஒவ்வொரு மோமினும். நான் இபாதத்தை செய்வது அல்லாஹுடைய கிருபையினால் செய்திருக்கிறேன், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டது அல்லாஹுடைய கிருபையினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தன்மை எங்களிடத்தில் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இஹ்லாஸ் வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம் செய்ய வேண்டியது அதிகமாக முஹாசபத்து நஃப்ஸ், நம்முடைய உள்ளத்தை கணக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். கடைகளில் கணக்கு பார்க்கிறோம், நம்முடைய பொருள்களுக்கு கணக்கு பார்க்கிறோம், வீட்டில் கணக்கு பார்க்கிறோம், எல்லாத்துக்கும் நாங்கள் கணக்கு பார்க்கிறோம். எங்களை நாங்கள் கணக்கு பார்த்திருக்கிறோமா? நாங்கள் என்ன அமலை செய்திருக்கிறோம்? எவ்வளவு இன்றைக்கு வரவு இருக்கிறது? எவ்வளவு செலவாகி இருக்கிறது? செலவை விட வரவு குறைந்து விட்டால் நாம் நஷ்டம் என்று நினைக்கிறோம். அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் நினைக்கணும், நான் எவ்வளவு அமல்களை செய்திருக்கிறேன், அந்த அமல்களில் எந்த அளவுக்கு நான் பரிசுத்தமான முறையிலே மன தூய்மையோடு செய்திருக்கிறேன். இந்த முஹாசபத்து நஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கணக்கு பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்கணும். நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் வணங்குகிறேனே யாருக்காக வணங்குகிறேன், என்னுடைய இபாதத் யாருக்காக வேண்டி இருந்தது, நான் உழைக்கிறேன், நான் தீனுக்காக வேண்டி பாடுபடுகிறேன், நான் அமல் செய்கிறேன், என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? இதை நம்முடைய உள்ளத்தில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் பரிசுத்தமாகும் பொழுதுதான் இந்த தன்மை ஏற்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு நசீஹத்து செய்து ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். நமக்கெல்லாம் ஒரு பெரிய படிப்பினை. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். ஒரு மனிதன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹுவை திருப்தி படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அமலை செய்கிறான், அந்த அமலை செய்வதனால் அல்லாஹுவினுடைய அடியார்களில் சிலர் அதிருப்தி அடைகிறார்கள். நாம் தீனுடைய அமலை செய்கிறோம், நாம் அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு காரியத்தை செய்கிறோம், எல்லாரும் அதை பாராட்டி விட மாட்டார்கள், அதுல சில அதிருப்திகள் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் இவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கிறது, நான் என்னுடைய படைத்த ரப்புக்காக வேண்டி இதை செய்கிறேன்.
அவர் என்னை அதிருப்தி கொண்டாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தில் ஒரு அமலை செய்தார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா யார் இவரை அதிருப்தி கொள்வார்களோ அவரை கூட இவரை திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக மாற்றிவிடுவான். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆரம்பத்தில் சில எதிர்ப்பு வர்ற மாதிரி இருக்கலாம், சில குடும்பத்தில் எதிர்ப்பு வரலாம். நாம வியாபாரத்தை இப்படி செய்யணும்னு நினைக்கிறோம், பாவம் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறோம், நல்ல சுத்தமான முறையில் செய்யணும்னு நினைக்கிறோம். நண்பர்கள் குறை சொல்லுவாங்க, வீட்டில் குறை சொல்லுவாங்க, மனைவி வீட்டை குறை வரத்தான் செய்யும். இருந்தாலும் இவர் நினைக்கிறார், அல்லாஹுவை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் நான் இந்த செயலை செய்கிறேன், மற்றவர்கள் என்ன குறை செஞ்சாலும் பரவாயில்லை என்ற நிலையில் அவர் உறுதியாக இருந்து அல்லாஹுக்காக வேண்டி இந்த அமலை செய்தால், அல்லாஹ் எவர்கள் இவரை கோபப்பட்டார்களோ அதிருப்தி அடைந்தார்களோ அவர்களையும் இவரின் மீது திருப்தியானவர்களாக மாற்றிவிடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி ஸயஜ்அலு லஹுமுர் ரஹ்மான் உத்தா. யார் நல்ல அமல் செய்து ஈமான் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு, ரஹ்மான் அவர்களுக்கு நட்பையும் அன்பையும் ஏற்படுத்துவான். எப்படி அல்லாஹ் அன்பை ஏற்படுத்துவான்? ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அதன் மூலமாக அல்லாஹ் ஒருவனை பிரியம் கொண்டு விட்டான் என்று சொன்னால் மலக்குமார்களிடத்திலே அறிவிக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அறிவிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து சொல்கிறான், நான் இந்த மனிதனை நேசிக்கிறேன், நான் அன்பு வைக்கிறேன், நீங்களும் அன்பு வையுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மற்ற மலக்குமார்களிடத்தில் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்கள் அனைவரும் இந்த மனிதனை அன்பு வையுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்றுதான் அந்த மலக்குமார்கள் எல்லாம் உலகத்திலே வந்து அறிவிப்பு செய்கிறார்கள், இந்த மனிதனை அல்லாஹ் அன்பு வைக்கிறான், நீங்கள் அனைவரும் அன்பு கொள்ளுங்கள். உலகத்தினுடைய மஹ்லூகாத்துகள் அந்த மனிதனை நேசிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய வரலாறை பார்க்கிறோம், அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், எப்படிப்பட்ட நேசத்தை கொடுக்கிறான். இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மன்னர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்ற இளவரசர் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வர்றார் தவாப் செய்யறதுக்காக வேண்டி. கடுமையான கூட்டம், ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுறதுக்கு முயற்சி செய்கிறார், ஆனால் போக முடியல. வெளிநாட்டு தூதர் ஒருத்தர் வேற வந்திருக்கிறார், அவர் பார்க்கிறார் மக்களிடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சகோதரத்துவம் இருக்கிறதா, இளவரசர் வர்றார் யாரும் இடம் கொடுக்கல, எல்லோரும் உண்டி அடிச்சு கொண்டு அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளையினுடைய மகனார் வருகிறார்கள். வந்தவுடன் மக்கள் அப்படியே ஒதுங்கி வழியை விட்டு விடுகிறார்கள். அவங்க போறாங்க, நிம்மதியான முறையில் முத்தமிட்டு வெளியே வர்றாங்க. வெளிநாட்டு தூதருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது. அவர் கேட்டார், மன்னரை பார்த்து, இளவரசரை பார்த்து கேட்கிறார், மன்னருக்கு இல்லாத இந்த மரியாதை எப்படி இந்த பெரியவருக்கு கிடைத்தது, யார் இந்த பெரியவர் என்று கேட்கிறார். ஆனால் அந்த மன்னருக்கு மனசு வரல, என்னுடைய அந்தஸ்தை நான் விட்டுக் கொடுக்கிறதா தெரியல என்று சொல்லிவிட்டார். அந்த நேரத்தில் தான் ஃபரஸ்தக் என்ற ஒரு கவிஞர் அந்த இடத்திலே இருக்கிறார். அவர் சொன்னார், அந்த நீண்ட கவிதையை படிக்கிறார். இவர் யார் தெரியுமா? இந்த மக்காவுடைய மண்ணும் இந்த ஹில்லும் ஹரமும் இவரை பற்றி அறியும், நீ தெரியாது என்றா சொல்கிறார் என்று ஒரு கவிதையை சொல்லி காட்டுகிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அல்லாஹுடைய நேசர்களுக்கு அல்லாஹுக்காக வேண்டி நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு அமலை செய்யும் பொழுது உலகத்திலே அல்லாஹ் மரியாதையை கொடுப்பான், உலகத்திலும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான், உலகத்திலும் அல்லாஹ் அந்தஸ்தை கொடுப்பான். அன்னை ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதைத்தான் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நாம் பார்க்கிறோமா இல்லையா, கண்ணியத்தை பார்க்கிறோமா இல்லையா? அதற்கு அடுத்த வரியிலே எழுதுகிறார்கள், நீ மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக, நீங்கள் மஹ்லூக்கை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எல்லோரும் என்னை புகழ வேண்டும், எல்லோரும் யாரும் என்னை குறை சொல்லக்கூடாது என்பதற்காக அல்லாஹுவை அதிருப்திப்படுத்தக்கூடிய, அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய, மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலைமையை ஏற்படுத்துவான் என்றால், எந்த மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்கள் அந்த காரியத்தை செய்தீர்களோ அதே மக்களை உங்களின் மீது அதிருப்தி அடைந்தவர்களாக அல்லாஹ் மாற்றிவிடுவான். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி மஹ்லூக்கத்துகளை நீங்கள் அதிருப்திப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வும் திருப்தி அடைவான், அந்த மஹ்லூக்குகளையும் உங்களின் மீது திருப்தி அடைந்தவர்களாக ஆக்கிவிடுவான். அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்திவிட்டு மஹ்லூக்குகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே நீங்கள் உங்களுடைய செயல்களை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த மஹ்லூக்குகளுக்காக, எந்த படைப்பினங்களுக்காக நீங்கள் அந்த வேலையை செய்தீர்களோ அதே படைப்பினங்களில் கூட உங்களுக்கு மரியாதையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிடுவான் என்று தங்களுடைய நசீஹத் அவர்கள் எழுதி அனுப்புகிறார்கள். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அப்படி இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் ஏற்படலாம், குடும்பத்தில் சில பிரச்சனை வரலாம், உள்ளத்தில் நாம் நினைக்க வேண்டும், நாம் படைச்ச ரப்பினுடைய அந்த அல்லாஹுவினுடைய அடிமையாக இருக்கிறேன், அடிமைத்தனம் நம்மிடத்தில் மிகைக்க வேண்டும். மன பரிசுத்தம் வருவதற்கு முதலாவது நம்மிடத்தில் கேள்வி கணக்கு நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் செய்யக்கூடிய அமல்கள் பரிசுத்தமானதாக இருக்கிறதா என்பதை நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் பணிவு ஏற்பட வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹுவிடத்தில் எப்ப உயர்வானவனாக ஆகிறான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவன் தன்னை பணிவானவனாக அல்லாஹுக்கு பணிவானவனாக ஆக்குகிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹுவிடத்திலே உயர்வானவனாக இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த பல அந்தஸ்துகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே முக்கியமான இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது தன் அடியார் என்ற வார்த்தையை சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அல்லாஹுக்கு அடிபணிந்த, அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட, அல்லாஹுக்கு முன்னால் அடிமையாக தன்னை காட்டிக்கொண்ட வேறு எவரையும் பார்க்க இயலாது. முக்கியமான இடத்திலே தன் அடியார் என்ற வார்த்தையை சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி وانه لما قام عبد الله. இந்த இடத்திலெல்லாம் மிக முக்கியமான இடங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே தன் அடியார் என்று அல்லாஹ் அன்போடு சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வை எப்ப ரொம்ப நெருங்குறான் தெரியுமா? அக்ரபுமா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் தன்னுடைய ரப்போட மிக நெருக்கமா இருக்கக்கூடிய நேரம் சஜிதாவுடைய நேரம் என்று சொன்னாங்க. ஏனென்றால் இந்த சஜிதா இருக்கிறது, இதைவிட பணிவை காட்டுவதற்கு வேறு எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுடைய தலை, அதைவிட உயர்ந்த உறுப்பு எதுவும் இல்லை. மனிதனே தலையில் தான் இருக்கிறான். அவனுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல், அவனுடைய புலன்கள் அனைத்துமே தலையில் தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் அல்லாஹுக்கு முன்னாடி ஒரு மனிதன் சாய்த்து விட்டான் என்று சொன்னால், இதுக்கு மேல மனிதன் தன்னை இழந்து விட்டான், என் படைத்த ரப்புக்கு முன்னால் நான் ஒப்படைத்து விட்டேன் என்று காட்டுவதற்கு இதைவிட வேறு எந்த வணக்கமும் இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக ஆகக்கூடிய நேரம் உங்களுடைய சஜிதாவுடைய நேரம் என்று சொன்னாங்க. அதனால நீங்க அதிகமாக துவா செய்யுங்க. ஃபகமினுன் அய்யுஸ்தஜாபலக்கும், அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக தகுதியான இடம் என்பதாக அந்த சஜிதாவுடைய நேரத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில பணிவு வரணும். இந்த இஹ்லாஸ் வருவதற்கு பணிவு நம்மிடத்திலே வர வேண்டும். பணிவு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுக்காக வேண்டி நாம் பணிந்தவர்களாக மாற வேண்டும். எல்லாவற்றிலும் எளிமை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க, எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. யார் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க, யாருடைய இடத்திற்கும் போய்விடுவார்கள். ஹதீஸ்ல வருது, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிடுறாங்க. ஹதீஸ்ல வருகிறது, ஒஃபி அக்லிஹி ஒஃபி அக்லிஹா ஷய்யுன், கொஞ்சம் புத்தி சுவாதீனம் குறைந்த பெண்மணி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. ஒரு வேளை இருக்குது, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அந்த பெண் பேசுறத காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. வேலையை முடிச்சிட்டு வந்து துள வைக்கிறாங்க. ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சஹாபி வருவார். கிராமவாசி எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும். அதுவும் அந்த காலத்து கிராமவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும். பார்க்க சாதாரணமான தோற்றமுடைய ஒரு சஹாபி வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிராமத்திலிருந்து மரக்கறிகளை எடுத்துட்டு வரக்கூடியவர், அன்பளிப்புகளை கொண்டு வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மனிதரை நேசிக்கிறார்கள். ஒரு தடவை அவர் அந்த கடை வீதியில் நின்று கொண்டிருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. பின்பக்கமாக இருந்து அந்த ஏழை சஹாபியினுடைய, அந்த கிராமவாசியினுடைய கண்ணை பொத்திக் கொள்கிறார்கள், கண்ணை பொத்திக் கொள்கிறார்கள். விளையாட்டுத்தனமாக, அன்போடு பழகக்கூடியவர்களாக, சாதாரணமானவர்களிடத்திலும் கூட அன்போடு பழகக்கூடியவர்களாக எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹுவினுடைய உண்மையான அடியாராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். உடனே அந்த சஹாபி, யாரு பிடிச்சிருக்கிறார் என்று தெரியல, அவர் தப்பிக்க பார்க்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவரை யார் விலைக்கு வாங்குறார் என்று கேட்கிறார்கள். அந்த சஹாபிக்கு விளங்கிருச்சு, என்ன பிடிச்சிருக்கிறது வேறு யாரும் இல்ல, நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த சஹாபி அப்படியே தன்னுடைய முதுகை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார், நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க விக்க நினைச்சீங்கண்டா, நான் எந்த மதிப்பும் இல்லாதவன், யாரும் பெரிய விலை கொடுக்க மாட்டாங்க என்று சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே விலை மதிப்பானவர்கள் என்று சொன்னார்கள். விலை மதிப்பு கண்ணியம் என்பது வெறும் தோற்றத்தை வைத்தோ அல்லது பொருள்களை வைத்தோ அல்ல, அல்லாஹுடைய தக்குவாவை வைத்து மனப்பரிசுத்தத்தை வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் அந்த இஹ்லாஸ் வர வேண்டும், அந்த மனப்பரிசுத்தம் வர வேண்டும். நாங்கள் அல்லாஹ் எங்களை பலரையும் பல அமைப்பிலே வைத்திருக்கிறான், ஆனால் நாங்கள் அனைவரும் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறோம். அந்த உணர்வு வர வேண்டும். நம்முடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டியே அமைய வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அது குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, வியாபார விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நான் படைச்ச ரப்புக்கு கட்டுப்பட்டவன், அவனுக்காக வேண்டியே எல்லா அமலையும் செய்கிறேன் என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் வாழ்க்கையின் லட்சியத்தை அடையலாம், அல்லாஹுவிடத்தில் கண்ணியத்தை அடையலாம், அல்லாஹுவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம், மறுமை நாளிலே கண்ணியத்தை பெறலாம். அந்த இஹ்லாசுடைய வாழ்க்கை ஒரு பெரிய தௌஃபீக்குடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்க வேண்டும், நான் செய்யக்கூடிய அமல்கள் அது சின்னதோ பெரியதோ நான் யாருக்காக செய்கிறேன், நான் கொஞ்ச நேரம் என்னுடைய உள்ளத்திற்காக வேண்டி நான் நேரத்தை செலவழிக்கணும். ஜிக்ரின் மூலமாக உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். ஜிக்ரி இல்லை என்று சொன்னால், அல்லாஹுடைய நினைவு இல்லை என்று சொன்னால் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் குடிபுகுந்து விடுகிறது. அதனால ஜிக்ருக்கு நேரத்தை கொடுக்கணும், திலாவத்துல் குர்ஆனுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். அதிகமான நபிலான தொழுகைகள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். சுன்னத்தான தொழுகைகள் நம்முடைய வாழ்க்கையில அதிகம் அதிகம் செய்யும் பொழுது உள்ளத்துல பிரகாசத்தை பார்க்கலாம், உள்ளத்துல ஒரு பரிசுத்தத்தை பார்க்கலாம். அதனால் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் ஒரு உயர்ந்த உயர்ந்த உயிரோட்டத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த இஹ்லாசுடைய வாழ்க்கை நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த தௌஃபீக்கை தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அனைத்து விதமான அமல்களையும் செய்வதற்கு தௌஃபீக்கை தருவானாக. நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை தருவானாக. வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டியே வாழக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருவானாக. வாழ்க்கையில பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. குடும்பங்களை பாதுகாத்தருள்வானாக. பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்தருள்வானாக. நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வானாக. அமைதியான வாழ்க்கையை தந்தருள்வானாக. சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருள்வானாக. நாளை மறுமையிலே எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்முடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.